SBS live streams and podcasts are supported by advertising.
Starting a new life in Australia isn't easy.
A lot of companies have rejected me.
Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஆஸ்திரேலியாவில் உள்ள மாணவர்கள் தமது எதிர்கால தொழில் துறையாக எதை தெரிவு செய்யலாம் என்பதில் சில குழப்பங்கள் இருக்கக்கூடும். அப்படியானவர்களுக்கு உதவும் நோக்கில் சில முக்கியமான தொழில் துறைகள் தொடர்பில் நிகழ்ச்சிகளை படித்துள்ளோம். அந்த வகையில் பிசியோதெரபி சார்ந்த பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் சிட்னியைச் சேர்ந்த பிசியோதெரபிஸ்ட் பிரியா ஞானகுமாரன் அவர்கள். அவரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் பிரியா.
வணக்கம் ரேணுகா.
அலைட் ஹெல்த் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ துறையோடு சம்பந்தப்பட்ட பல துறைகளில் மாணவர்கள் கல்வி கற்பது வழக்கம் இல்லையா பிரியா? அந்த வகையில் இந்த அலைட் ஹெல்த்தில் இருக்கின்ற பிசியோதெரபி பற்றி அறிந்து கொள்ளலாம் என்பதற்காக உங்களை சந்திக்கிறேன் பிரியா. முதலில் எங்களுக்கு இந்த துறை தொடர்பிலான ஒரு அறிமுகத்தை தர முடியுமா?
பிசியோதெரபி என்பது ஒரு உடல்நல பராமரிப்பு துறைகளில், அதாவது இப்ப ஹெல்த் ஃபீல்ட் என்று நாங்கள் சொல்கிறோம் அல்லவா, இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அலைட் ஹெல்த் அந்த வகையில் உள்ள ஒரு பணிகளில் ஒன்று என்று சொல்லலாம். ரேணுகா, பிசியோதெரபிஸ்ட் என்பவர் உடலை பரிசோதித்தல், அதாவது பிசிக்கல் எக்ஸாமினேஷன், நோய் அறிதல், டயக்னோசிஸ், நோய் முன்கணிப்பு, அதாவது ப்ரொக்னோசிஸ் எப்படி என்றால் எவ்வாறு அந்த நோய் முன்னேறும், குணப்படும் என்ற விதமான கணிப்புகள், நோயாளிக்கு கற்பித்தல், அதாவது பேஷண்ட் எஜுகேஷன் ரிகார்டிங் த கண்டிஷன், உடல் ரீதியாக தலையிடுதல் அல்லது குணப்படுத்துதல், பிசிக்கல் இன்டர்வென்ஷன், உணர்வாழ்வு சம்பந்தமான விஷயங்கள், ரீஹாபிலிட்டேஷன், நோய் தடுப்பு, டிசீஸ் ப்ரிவென்ஷன், நலவாழ்விற்கான ஊக்குவிப்பு, அதாவது வாழ்க்கையை எவ்வாறு நாங்கள் நோய் இல்லாமலும் கொண்டு போகலாம், ஹெல்த் ப்ரொமோஷன் போன்ற பணிகளில் ஈடுபடுகிறவர் தான் ஒரு பிசியோதெரபிஸ்ட் என்று நாம் சொல்லலாம். ஒரு உதாரணமாக, ஒருவர் முழங்காலில் மூட்டு வலி என்று ஒரு பிசியோதெரபிஸ்டிடம் செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். பிசியோதெரபிஸ்ட் அந்த நோயாளியை எக்ஸாமின் செய்து எதனால் மூட்டு வலி வந்தது என்று விளக்கி அவருக்கு அதற்குரிய உடல் பயிற்சிகளையும் மற்ற சிகிச்சைகளையும் அளித்து வலி அதிகமாகாமல் இருப்பது எப்படி என்றும் சொல்லிக் கொடுக்கிறார்.
இந்த பிசியோதெரபியில் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றனவா பிரியா?
பிசியோதெரபி என்பது மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறைகளில் ஒன்று என்பதோடு பொதுத்துறையிலும், அதாவது பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ், தனியார் துறை பிரைவேட் செக்டர் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. ரேணுகா, பொது வைத்தியசாலைகள், அதாவது பப்ளிக் ஹாஸ்பிட்டல், தனியார் வைத்தியசாலைகளில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், தனியார் பிசியோதெரபி நிலையங்கள், நீங்கள் பிரைவேட் பிராக்டிசஸ் என்று பார்த்துருப்பீர்கள், பிசியோதெரபி பிராக்டிசஸ். அதை தவிர விளையாட்டுத் துறையிலும் ஸ்போர்ட்ஸ் டீம்களில் வேலை செய்யும் பிசியோதெரபிஸ்டை நீங்கள் பார்த்துருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். மற்றும் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி ரிசர்ச்சில் ஈடுபடும் பிசியோதெரபிஸ்ட், மற்றும் டீச்சிங் கற்பித்தல் போன்ற வாய்ப்புகளும் நிறைய உள்ளது. இப்பொழுது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் என்னும் மேனேஜ்மெண்ட் துறை, அதாவது மேலாண்மை, ஒரு பொது வைத்தியசாலையிலோ அல்லது தனியார் வைத்தியசாலையிலோ மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பிசியோதெரபிஸ்டுகளுக்கு நிறைய வந்துள்ளது. இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், பிசியோதெரபிஸ்டுக்கு நிறைய ஃபிளெக்சிபிள் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட் என்று சொல்லப்படுகிற நெகிழ்வான வேலை நேரங்களை தேர்வு செய்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக, ஒரு பிசியோதெரபிஸ்ட் வேலை செய்து கொண்டு மேற்படிப்பு படிப்பதற்கோ, அல்லது அவர்கள் பெற்றோர்களாக இருந்தால், குழந்தைகள் உள்ள பெற்றோர்களாக இருந்தால், அதற்கேற்ப வேலை நாட்களையும் மணித்தியாலங்களையும் தேர்வு செய்து கொள்ளும் வசதிகளும் இருக்கிறபடியால் இது ஒரு மிக வேகமாக முக்கியமாக வளர்ந்து வரும் ஒரு துறைகள் ஒன்று என்று நான் சொல்லுவேன்.
சரி, அடுத்ததாக பிசியோதெரபி கற்கை நெறிக்குள் ஒருவர் எப்படி செல்ல முடியும், அந்த கற்கை நெறியை பின்பற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன, அதை பற்றி கூறுங்கள்.
பொதுவாக பிசியோதெரபி கற்கை நெறிக்குள், அதாவது ஒரு பிசியோதெரபி எஜுகேஷன் இணைவதற்கு 12ஆம் வகுப்பு, அதாவது HSC பரீட்சையில் பின்னர் ஒருவர் பெறக்கூடிய ஏட்டார் எனப்படும் ஆஸ்திரேலியன் டெர்ஷரி அட்மிஷன் ரேங்க், முக்கியமாக தேவைப்படுகிறது. இது அனைவருக்கும் தெரிந்தது போல இந்த புள்ளிகள் ஏட்டார் புள்ளிகள் பூஜ்ஜியத்திலிருந்து 99.95 வரைக்கிடையான ஒரு புள்ளிகளை கொண்டுள்ளது. இந்த ஏட்டாரின் அடிப்படையிலேயே பல்கலைக்கழகங்களில் கற்பதற்கான அனுமதி கிடைக்கும். சில பல்கலைக்கழகங்களில் இந்த ஏட்டாரை தவிர மாணவர்கள் தேர்வு செய்யும் பாடங்களின் அடிப்படையிலும் மாணவர்கள் கல்வி கற்ற பாடசாலை ஹை ஸ்கூல் எங்கு அமைந்துள்ளது, எந்த பிரதேசத்தில் அமைந்துள்ளது என்ற அடிப்படையிலும் மேலதிகமான புள்ளிகளை சேர்த்து செலெக்ஷன் ரேங்க் என்று ஒன்று நிர்ணயம் செய்கிறார்கள். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் அந்த வருடம் பிசியோதெரபி கற்கைக்குள் ஒருவர் நுழைவதற்கு 92 ஏட்டார் புள்ளிகள் பெற்றிருக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருந்தால், ஒரு 90 புள்ளிகள் பெற்ற ஒரு மாணவரும் கூட இந்த செலெக்ஷன் ரேங்க் என்ற முறையில் அந்த பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெற வாய்ப்பிருக்கிறது. இந்த வகையில் இளங்கலை அதாவது அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் சேர்பவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு படிப்பை பூர்த்தி செய்வதற்கு கிட்டத்தட்ட 4 வருடங்கள் எடுக்கும். பிரணகா,
நீங்கள் இப்போது சொன்னதை விட வேறு வழிகளின் ஊடாகவும் இந்த கற்கை நெறியை மேற்கொள்ள முடியுமா பிரியா?
நிச்சயமாக இருக்கிறது. எனக்கா பிசியோதெரபி கற்கை நெறிக்குள் நுழைய போதுமான ஏட்டார் புள்ளிகளை அல்லது செலெக்ஷன் ரேங்க் அந்த மாதிரியான புள்ளிகளை பெற தவறியவர்கள் வேறொரு கற்கை நெறி அதாவது ஒரு வேறொரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டடி ஒன்றை தேர்வு செய்து கொண்டு அதை படிக்கலாம். அது பல்கலைக்கழகங்களை பொறுத்து எந்த இளங்கலையின் பட்டத்தை நீங்கள் பெற்றால் பிசியோதெரபி கற்கை நெறிக்குள் போகலாம் என்றதுக்கு அதற்குரிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரியை பூர்த்தி செய்த பிறகு அந்த படிப்பில் பெறுபேறுகளின் அடிப்படையில் அதாவது அதை கிராஜுவேட் பாயிண்ட் அவரேஜ் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் போஸ்ட் கிராஜுவேட் பிசியோதெரபி கோர்ஸ் முதுகலை பட்ட படிப்பு பிசியோதெரபி முதுகலை பட்ட படிப்பில் இணைந்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில் சேர்பவர்கள் மாஸ்டர்ஸ் இன் பிசியோதெரபி என்ற சான்றிதழை பெறுவார்கள். சில பல்கலைக்கழகங்கள் இதே முறையில் இணைபவர்களுக்கு டாக்டரேட் இன் பிசியோதெரபி என்ற பட்டமும் வழங்குகிறார்கள். ஆனால் இது பிஹெச்டி டாக்டரேட் என்ற பட்டத்திற்கு இணையானதல்ல, இதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் பிசியோதெரபியை பயில்வதற்கு அதாவது போஸ்ட் கிராஜுவேட் முறையில் மாஸ்டர்ஸ் இன் பிசியோதெரபி அல்லது டாக்டரேட் இன் பிசியோதெரபி என்ற முறையில் பிசியோதெரபியை பயில்வதற்கு 5-6 வருடங்கள் எடுக்கும். ஒரு மாணவர் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம் பெற்ற பிறகு அவர்களின் கிரெடிட் அடிப்படையில் எவ்வாறு அவர்கள் படித்திருக்கிறார்கள், எவ்வாறு அவர்கள் அந்த படிப்பை நல்ல விதமாக பூர்த்தி செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் நேர்முக தேர்வின் அடிப்படையிலும் ஒரு வருட இன்டர்ன்ஷிப் பணியில் பொது வைத்தியசாலைகளில் சேர முடியும். ஆனால் இப்படி செய்வதற்கு கடுமையான போட்டி உண்டு. அதே நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்து பிசியோதெரபி கற்கை நெறிக்குள் சேர விரும்புபவர்கள் ஸ்டூடெண்ட் விசா அனுமதி பெற்று பல்கலைக்கழகங்களோட தொடர்பு கொண்டு அவர்களுடைய அனுமதியோடு வந்து பயிலலாம்.
Starting a new life in Australia isn't easy.
A lot of companies have rejected me.
Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
இதேவேளை இந்த பிசியோதெரபி அல்லது பிசியோதெரபிஸ்டாக ஒருவர் வர வேண்டும் என்றால் அது தொடர்பில் ஒரு கருத்து ஒன்று நிலவுகிறது. அதை பற்றித்தான் உங்களிடம் கேட்க இருக்கிறேன். அதாவது பிசியோதெரபிஸ்டாக இருக்கின்ற ஒருவருக்கு நல்ல உடற்கட்டும் வலிமையான சரீரமும் இருக்க வேண்டும் என்ற கருத்து பரவலாக இருக்கின்றது. இதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? இந்த கருத்தில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது பிரியா?
இது ஒரு முக்கியமான கேள்வி. நிறைய பேரிடம் இந்த கேள்வி இருக்கிறது. பிசியோதெரபி என்பது உடலை இயக்கி செய்ய வேண்டிய பணிகளில் ஒன்று என்பதால் பொதுவான உடல் திறன் வேண்டும். பொதுவாக பொது வைத்தியசாலையில் பப்ளிக் ஹாஸ்பிட்டல் பணிபுரியும் பிசியோதெரபிஸ்ட் பல வார்ட்ஸ்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். நோயாளியின் உடலை தொட்டு அல்லது உறுப்புகளை தாங்கி பராமரிக்க வேண்டியிருக்கும். உதாரணமாக விளையாட்டு டீம் ஒன்றில் பிசியோதெரபிஸ்டாக வேலை செய்பவர் உடல் வலிமை மிக்க விளையாட்டு வீரர்களுடன் செயல்பட வேண்டியிருக்கும் என்பதால் நல்ல தேக வலிமையும் விளையாட்டுகள் பற்றிய அறிவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை தவிர ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு தொடர்பாக இருக்கும் அறிவு காரணமாக அந்த விளையாட்டில் ஏற்படக்கூடிய காயங்களை பற்றி விளங்கி கொள்ளவும் அதுக்கு தகுந்த முறையில் சிகிச்சைகள் அளிக்கவும் முடியும். ஆகவே எந்த ஏரியா ஆஃப் பிசியோதெரபியை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து நமது பிசிக்கல் ஃபிட்னஸை எந்த அளவில் வைத்துக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து நாம் எடுத்துக்கொண்ட பிசியோதெரபி துறையில் நாம் நிலைத்திருக்க முடியும். அதனால் ஜென்ரல் ஃபிட்னஸ் இருக்க வேண்டியது முக்கியம். பட் உடல் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட தகுதிகளை தாண்டியும் ஒரு பிசியோதெரபிஸ்டுக்கு நோயை கண்டறியும், அதாவது டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஆற்றலும், அதற்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அறிவும் தான் மிக பிரதானமாக தேவைப்படுகிறது.
அதே போன்று இன்னும் ஒரு கருத்தும் இருக்கிறது, பிசியோதெரபிஸ்டிடம் போனால் அவர் நன்றாக மசாஜ் செய்து விடுவார் என்பதான ஒரு கருத்தும் இருக்கிறது. இந்த கருத்து எந்த அளவு தூரம் உண்மை?
இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் இதுக்கு பதில் வந்து இந்த கணிப்பு தவறு. பாதிக்கப்பட்ட உடற்பகுதியில் ஓரளவு மசாஜ் செய்ய வேண்டி ஏற்படும் தான் என்ற போதும் பிசியோதெரபிஸ்ட் ஒரு மசூவர் அல்ல, உடலை மசாஜ் செய்பவர் அல்ல. இது சிகிச்சையின் ஒரு பகுதி மட்டுமே. உதாரணமாக ஒருவருக்கு காஃப் மசில், நம்ம கெண்டைக்கால் பகுதியில் ஒரு ஸ்ட்ரெயின் ஏற்பட்டிருந்தால் அப்பகுதியில் ரத்த ஓட்டத்தை சீர் செய்யவும், அதாவது சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணவும், சாஃப்ட் டிஷ்யூ எனப்படும் அந்த மிக மென்மையான தசை இலைகளை சுகப்படுத்தவும் மசாஜ் செய்ய வேண்டியிருக்கும். பாதிப்பை பொறுத்து செய்யப்பட வேண்டிய பலவிதமான சிகிச்சை அளிக்கும் முறைகளின் அறிவும் அனுபவமும் பிசியோதெரபிஸ்ட் இருக்கும். ஆகையால் மசாஜ் மட்டும் பிசியோதெரபிஸ்ட் என்பது உண்மை அல்ல.
இதுவரை பிசியோதெரபிஸ்ட் ஒருவர் வேறு என்ன துறைகளில் எல்லாம் ஈடுபடலாம் என்று கூறுங்கள்.
நான் முதலில் சொன்னது போல பல வகையான பிசியோதெரபி ஃபீல்ட் இருக்கின்றன. பொதுவாக அறுவை சிகிச்சைகளுக்கு முன்னர், அதாவது சர்ஜரிஸ் அதுக்கு முன்னர், அதை ப்ரீஹாபிலிட்டேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு ரீஹாபிலிட்டேஷன் போன்ற நடவடிக்கைகளிலும் பிசியோதெரபிஸ்ட் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். இதை தவிர எக்ஸசைஸ் பிரிஸ்கிரிப்ஷன், அதாவது உடற்பயிற்சியை சொல்லிக் கொடுத்தல், ஹைட்ரோதெரபி நீரில் செய்யக்கூடிய பயிற்சிகள், ரிட்டர்ன் டு ஸ்போர்ட் அண்ட் ஒர்க், ஒரு காயத்துக்கு பிறகு மீண்டும் விளையாட்டு வேலைகளுக்கும் திரும்பக்கூடிய ஆற்றலை திருப்பி அவர்களுக்கு கொடுப்பது ஆகியவற்றிலும் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். அது தவிர சுவாசப்பை கூடிய வருத்தங்கள், இருதயத்துக்குரிய பிரச்சனைகள், புற்றுநோய் தொடர்பான ரீஹாபிலிட்டேஷன், அதே முதல் சொன்ன போல அறுவை சிகிச்சைக்கு பின்னரான ரீஹாபிலிட்டேஷன், முதியோர் பராமரிப்பு ஏஜ் கேர், மற்றது முதியோர்கள் கீழே விழுந்து காயம் ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்ப்பது, ஃபால்ஸ் ப்ரிவென்ஷன், இந்த மாதிரி விஷயங்களும் ஈடுபடுகிறார்கள். மேலும் எலும்பு முறிவுகளை குணப்படுத்த செய்ய வேண்டிய பிளாஸ்டரிங், ஸ்பிளின்டிங் என்பனவும் ஒரு பிசியோதெரபியின் பகுதியாக இருக்கிறது. தற்போது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் பிசியோதெரபி சேவை மிக அதிகமாகவும் முக்கியமாகவும் தேவைப்படுகிறது.
நீங்கள் முதலில் குறிப்பிட்ட அம்சங்கள் தவிர பிரியா, இப்ப பிசியோதெரபிஸ்டாக பணிபுரிவதற்கு வேறு ஏதாவது தொழில் தகுதிகளும் ஒருவருக்கு இருக்க வேண்டுமா? குறிப்பாக இந்த பிசியோதெரபிக்கான கற்கைநறி, இதை விடவும் வேறு தொழில் ரீதியான தகுதிகள் தேவையா?
பிசியோதெரபிஸ்டாக தகமை பெற்ற ஒருவர் ஆஸ்திரேலியாவில் பணிபுரிய ஆப்ரா என்ற, அதாவது AHPRA ஆப்ரா என்ற அமைப்பில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பு பிசியோதெரபி பணி சார்ந்த கோட்பாடுகளை நிர்வகிக்கிறது, அதாவது கோட் ஆஃப் கண்டக்ட். இது வருடாவிடம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இது இல்லாமல் ஒரு பிசியோதெரபிஸ்ட் பிராக்டிஸ் செய்ய முடியாது. ஆஸ்திரேலியன் பிசியோதெரபி அசோசியேஷனில் அங்கத்தவராக இருப்பது நல்லது, ஆனால் இது கட்டாயம் இல்லை. ரேணுகா,
நிறைவாக ஒரு கேள்வி. பிரியா, பிசியோதெரபி துறையை தங்களது எதிர்கால தொழில் துறையாக கற்பதற்கு தீர்மானிக்கின்ற ஒரு மாணவரோ அல்லது இந்த துறை தொடர்பில் பெற்றோர் யாராவது மேலதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினாலோ எங்கே இந்த விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுங்கள்.
பிசியோதெரபி கற்கை நெறிக்குள் எவ்வாறு நுழைவது தொடர்பான தகவல்களுக்கு அந்தந்த பல்கலைக்கழகங்களின் இணையதளங்களை பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் அனுமதி பெறுவதற்கு சில வித்தியாசங்கள் இருக்கும். அந்த இணையதளங்களில் போய் அந்த இன்ஃபர்மேஷனை எடுப்பது நல்லது. பிசியோதெரபி தொழில் தொடர்பான தகவல்களை APA, அதாவது ஆஸ்திரேலியன் பிசியோதெரபி அசோசியேஷன் அல்லது பிசியோதெரபி போர்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா போன்ற அமைப்புகள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ரேணுகா,
மிக்க நன்றி. பிரியா, பிசியோதெரபி தொடர்பில் பல விடயங்களை தெளிவாக விளக்கினீர்கள். உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.
நன்றி ரேணுகா.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.
Starting a new life in Australia isn't easy.
A lot of companies have rejected me.
Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.